ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 13வது திருப்பாடல் மாபெரும் தெய்வம். முந்தைய பாடலில் அபிராமி பட்டர் புவி ஏழையும் பூத்தவள் என்று முடித்தார். இந்த பாடலில் பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே என்று ஆரம்பிக்கிறார். இந்த பாடலின் முதலில் பூத்தவளே என்கிறார் அபிராமி பட்டர். அதாவது அம்பாள் படைப்புத்தோளே செவ்வள் என்பதை இங்கே உணர்த்துகிறார். பிறகு புவனம் 14 என்கிறார். அதாவது மேல் உலகம் 7, கீழ் உலகம் 7 என்று 14 உலகங்கள் சொல்வதுண்டு. அதனால் படைப்புத்தோளை புவனம் 14 உருவாக்குகிறோள் என்ற பொருள்பட இங்கு பூத்தவளே புவனம் 14 என்கிறார். லலிதா சகஸ்ராமத்திலும் அம்பிகைக்கு ஜனனி, பிரம்மரூபா, சிருஷ்டிகர்த்தி என்று அம்பிகை படைப்புத்தோடி செய்வோளாக உருவப்படுத்துகிறது. அம்பிகை முக்குணங்களினால் 3 தொழில்களின் பிரதிநிதியாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவர்களை படைத்து அந்தந்த தொழில்களை அம்பாள் ஏவுகிறாள் என்பதை நம்ம முன்பே பார்த்திருக்கிறோம். இங்கு அம்பாள் பிரம்மனுடைய திருவுருவாக விளங்குவோள் என்பதையும் அம்பாளுடைய படைப்பு தொழில் உறுதிப்படுத்துகிறது. படைப்பு தொழிலிற்கு பிறகு அம்பிகை அதனோடு தொடர்புடைய மற்ற தொழில்களையும் புரிவோள். அதாவது படைத்தலை அடுத்து வருவது காத்தல், அந்த தொழிலையும் அம்பாள் இயற்றுகிறாள். உலகத்தை அருள் நிரம்பி படைப்பது போலவே அதனை பாதுகாக்கவும் கடமையையும் பேரூருடன் மேற்கொண்டிருக்கிறாள். அதனால் இங்கு பூத்த வண்ணம் காத்தவளே என்கிறார் அபிராமி பட்டர். அதாவது எப்படி படைக்கும் தொழிலை செய்தாலோ அந்த பிரபஞ்சத்தை காத்தோள் என்கிறார். உலகத்தை உண்டாக்குவதற்கு காரணமான பேரருளும் பேராற்றலும் அதனை காப்பாற்றுவதற்கும் காரணமாக அமைகிறது. தேவியே திருமாலை அதிர்ஷ்டித்து இன்று காப்பு தொழிலை நிறுத்துகிறாள். அம்பாள் முதலில் பிரம்மஸ்வரூபியாக இருந்து கொண்டு படைக்கும் தொழிலையும், இங்கு திருமாலுடைய சுரூபமாக இருந்து கொண்டு காக்கும் தொழிலையும் நிகழ்த்துகிறாள். அதனால் அம்பாளுக்கு விஷ்ணு ரூபிணி, கோப்த்ரி, கோவிந்த ரூபிணி என்ற திருநாமங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம் முன்னாடியே. மேலும் அடுத்த செயலாகிய அழித்தலையும் தேவியே செய்கிறாள். ருத்ரனுடைய சக்தியாக நின்று அகில உலகத்தையும் சம்ஹாரம் செய்கிறாள். ருத்ரரூபா என்பது அம்பிகையின் திருநாமங்களில் ஒன்று. அதற்கேற்றாபோல் அம்பாள் பின் கரந்தவளே என்ற வரியில் இந்த லோகத்தை படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய இந்த லோகத்தை சம்ஹாரம் செய்கிறாளாம், அழிக்கிறாளாம் என்று அபிராமி பட்டர் இந்த வரியில் அழகாக வைக்கிறார். இங்கு கரந்தவள் என்பது மறைத்தவள் என்று பொருளுடையது. ஒரேடியாக இனி தோன்றாதவாறு எல்லாவற்றையும் அழிப்பதில்லை. பிரபஞ்சங்களை ஒவ்வொன்றாக புறப்பட விட்டு காப்பாற்றி பின்பு அவற்றை தனக்குள் அடக்கிக் கொள்கிறாள் என்பது அர்த்தமாக இங்கு கரந்தவளை என்கிறார். இவ்வாறு 3 தொழிலையும் செய்யும் அம்பிகை சில சமயங்களில் சிவபுராணை விட பெரியவளாக இருப்பாள். சக்தி தத்துவத்திற்கு பின் சதாசிவ தத்துவம் தோன்றும். ஆதலால் சதாசிவத்திற்கு சக்தி மூத்தவளாகிறாள். இதை நினைத்து அபிராமி பட்டர் கரைகண்டனுக்கு மூத்தவளே என்கிறார். கரைகண்டன் என்றால் சிவபெருமான் ஆலகால விஷத்தை நஞ்சை உண்டு அது அம்பிகையின் அருளால் கண்டத்திலேயே இருக்கும்படி செய்கிறார். அதனால் ஸ்ரீகண்டனுக்கு நீலகண்டன் என்பது ஒரு பெயராக விளங்குகிறது. அதைத்தான் இங்கு நீல நிறமான நஞ்சை கரையாக கழுத்தில் கொண்டவன் சிவபெருமான். அதனால் இங்கு கரைகண்டன் அப்படிங்கிற பொருள்பட கரைகண்டனுக்கு மூத்தவளை என்று அம்பாள் இங்கு அழகாக விளிக்கிறார். அடுத்த வரியில் என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே என்று அபிராமி பட்டர் இங்கு அம்பாளை பற்றி கூறுகிறார். முகுந்தன் என்றால் திருமால். திருமால் என்றும் தளராத திருக்கோலம் கொண்டவர். அவர் மூவா முகுந்தர் என்றுமே அவருக்கு மூப்பு என்பது கிடையாது. எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடியவர். அவருக்கு சகோதரியாக தமக்கையாக இங்கு உருவப்படுத்துவதனால் அம்பாளுக்கும் மூப்பு என்பது கிடையாது. என்றும் இளமையாக இருக்கக்கூடியவள் என்பது பொருள்பட இங்கு என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளே என்கிறார். அம்பிகை காமேஸ்வரியானவள். என்றுமே காமேஸ்வரியை நோக்கி தவமிருந்து இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற தொழில்களை அதனுடைய பிரதிநிதிகளான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனிடம் சமர்ப்பித்து இந்த தொழில்களை நிகழ்த்துகிறாள் என்பது ஒரு ஐதீகம். அதனால் அவள் எப்பொழுதுமே காமேஸ்வரை நோக்கி தவக்கோலத்திலே இருக்கிறாளாம். அதனால அம்பாள் இங்கு மாத்தவளே என்கிறார் அபிராமிப்பட்டர். அதாவது அம்பிகை தவம் புரிந்தால் அது மாபெரும் தவமாக இருக்கும் என்று சொல்வதை இங்கு மாத்தவளே என்கிறார். பிறகு முடிவாக உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இப்படியாக அபிராமிப்பட்டர் முத்தொழிலையும் புரிபவளும் நீலகண்டனுக்கு மூத்தவளும் முகுந்தனுக்கு இளையவளும் மகா தபஸ்வினியான அம்பிகையின் பெருமையை கூறி இத்தகைய பெருமாட்டி இருக்கும்போது வேறு ஒரு தெய்வத்தை போய் வணங்குவது தகாது என்கிறார். அதாவது பிற தெய்வங்கள் இயற்றும் தொழில்களுக்கெல்லாம் மூல காரணமாக நிற்போல் பராசக்தி. ஆதலால் அவள்பால் பக்தி செய்கிறவர்களுக்கு வேறு இடங்களை அடைந்து பெறுவது ஒன்றுமில்லை என்று இந்த பாடலை மிகவும் அழகாக முடிக்கிறார். இங்கனம் அபிராமி அன்னையை நோக்கி பட்டர் அருளி செய்த இந்த ஸ்லோகமானது மிகவும் உத்திஷ்டமானது. இந்த ஸ்லோகத்தை அவர் சொன்ன இலக்கணம் செறிந்த நடையிலேயே நாமும் பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்துருவோம் நினைக்கிறேன். ராதே கிருஷ்ணா.